உதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன: தடம் தந்த தகைமை, அன்னைவோர் அதிசயம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, அக்கறைக்குச் செல்வோம் வாருங்கள். அக்கறைக்குச் செல்வோம் வாருங்கள் என இயேசு தம் சீடர்களை நோக்கி அழைப்பு விடுத்தார்.
நம் எல்லாருடைய வாழ்விலும் துன்பத்துயரங்கள் உண்டு. வறுமை, திருமண தடை, நோய், கடன், தனிமை, வேலையின்மை, ஊதியமின்மை, குழந்தையின்மை, வீடின்மை, ஏற்பின்மை, உயர்கல்வியின்மை, மதிப்பின்மை, உரிமையின்மை, ஆதரவின்மை போன்ற இன்மைகள் இம்மை வாழ்வை இம்சைப்படுத்திக் கொண்டே இருக்கும். இவற்றை நினைந்து நினைந்து நம் மனம் கலங்கும். உடனிருந்து தேற்ற யாரும் இரார். மனம் சோர்ந்து சாவுதான் ஒரே வழி என்று கூட தோன்றும். சிலர் இச்சிந்தனையோடு வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் உண்டு. நாம் பல பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். பாதைகள் பளபளப்பாக இருந்தால் நம் பயணம் அவ்வளவுதான். ஏனெனில் பளபளப்பான வழுவழுப்பான பாதை நம்மை வழுக்கி விழச் செய்யும். வாழ்வெனும் பயணத்தில் எந்த தேவையும் தேடலும் கடினமும் இல்லையென்றால் அது நம்மை இடறச் செய்யும். துன்பங்கள் நம்மை அலையாக தொடர்ந்தாலும் கடந்து செல்லும் உணர்வை மனதில் கோர்ப்போம். அக்கறைக்குச் செல்லுதல் என்பது வாழ்வை கடத்திச் செல்லலாகும். தேங்கிக் கிடப்பதல்ல, கடப்பதே வாழ்க்கை.
இறைவா, நேற்றைய தினத்தில் இன்றைய பொழுதை கழிக்காமல் இன்றைய பொழுதை இனிதாய் வாழ்ந்து நாளை நோக்கி நம்பிக்கையோடு நகர வரம் தாரும். அன்னைவோர் அதிசயம், லூர்து அன்னை திருத்தல புதுமைகள்.
மனித வரலாற்றின் பக்கங்களை திருப்பி பார்த்தோமானால் அன்னை மரியா உண்மையிலேயே திரு அவையின் தாயாக தன்னை காண்பித்திருக்கிறார் என்பதை உணர முடியும். பிரான்ஸ் நாட்டு லூர்து நகரின் புதுமைகள் அறிவியல் உலகை ஆண்டவன் பக்கம் திருப்பும் புதுமைகளாக உள்ளன. உலகில் திருப்பயணிகள் லூர்து நகருக்கு அதிகமாக செல்வதற்கு லூர்து அன்னை திருத்தலத்தில் இடம்பெறும் அற்புதங்களும் ஒரு முக்கிய காரணம். அங்கு இடம்பெறும் புதுமைகள் அறிவியல் முறைப்படி விவாதத்துக்கு அப்பாற்பட்டவை. லூர்து திருத்தலத்தில் புதுமை நடந்தால் அதனை முதலில் அங்குள்ள மருத்துவ அலுவலகம் பதிவு செய்கின்றது. பின்னர் அது குறித்து தீர ஆய்வு செய்கின்றது. உலகில் எந்த மருத்துவரும் மதம் இனம் என்ற வேறுபாடின்றி யாரும் இங்கு நடக்கும் புதுமைகள் குறித்து விசாரணை நடத்தலாம். வழக்கமாக அங்கு நடக்கும் புதுமைகளை லூர்து திருத்தல மருத்துவ அலுவலகம் தீர ஆய்வு செய்த பின்னர் அவை பாரிஸில் உள்ள மருத்துவ குழுவிடம் அனுப்பப்படுகிறது.
அந்த புதுமைகள் குறித்து ஆராய்ச்சி செய்த பின்னர் அவை நடந்த நபர் சார்ந்த மறை மாவட்டத்திற்கு அனைத்து விவரங்களையும் அக்குழு அனுப்பி வைக்கும். பின்னர் அந்த மறை மாவட்டம் ஒரு குழுவை நியமித்து அந்த புதுமை குறித்து ஆய்வு செய்ய பணிக்கும். திரு அவை அதிகாரிகள் மருத்துவர்களை விட மிகவும் கண்டிப்பாக இதில் செயல்படுவார்கள். இவ்வாறு லூர்து திருத்தல மருத்துவ அலுவலகம் ஏறக்குறைய 7000 புதுமைகளை பதிவு செய்துள்ளது. இந்த புதுமைகளுக்கு இயற்கையான அல்லது அறிவியல் முறைப்படி எந்த விளக்கத்தையும் அந்த அலுவலகம் கண்டுபிடிக்கவில்லை. இந்த 7000 புதுமைகளில் 67 மட்டும்தான் திரு அவை புதுமைகளாக ஏற்றுள்ளது. இந்த புதுமைகள் உண்மைதானா என்பதை தீர ஆய்வு செய்வதற்கு 1882 ஆண்டில் லூர்து நகரில் மருத்துவ ஆய்வுக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த மருத்துவ ஆய்வுக்குழுவில் கடவுள் நம்பிக்கையில்லாத மருத்துவர்களும் உள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் சொல்லும் புதுமைகளை ஆய்வு செய்வதற்கென மருத்துவத் துறையைச் சேர்ந்த ஏறக்குறைய 500 பேர் கலந்து கொண்டு ஆய்வு செய்கின்றனர்.
உடல் நோயை விட ஒழுக்க நெறி வாழ்வும் ஆன்மீக வாழ்வும் குணமடைவதை போன்ற நேர்த்தியான நிகழ்வு மனிதர் வாழ்வில் இருக்க முடியாது. லூர்து அன்னையின் திருத்தலத்துக்கு முற்சார்பு எண்ணங்களுடன் செல்லும் சிலர் அங்கு சென்றவுடன் திடீரென மனதில் பல மாற்றங்களை உணர்கின்றனர். அவர்களுடைய விசுவாசம் மலர்கிறது. கடவுள் அன்பும் மிகுதியாகின்றது. கப்ரியேல் கார்கம் என்பவரது வாழ்விலும் இத்தகையதொரு நல் மாற்றம் நடந்துள்ளது. லூர்து திருத்தலத்தில் நடைபெற்றுள்ள ஆயிரக்கணக்கான மிகச்சிறந்த அற்புதங்களில் கப்ரியேல் காகம் வாழ்வில் நடந்ததும் ஒன்று.
1870 நல்ல கத்தோலிக்க பெற்றோருக்கு பிறந்த கப்ரியேல் கார்கம் நல்ல திறமையான மாணவராகவும் நல்ல கத்தோலிக்கராகவும் வளர்ந்து வந்தார். ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்கவில்லை. அவர் தனது 15வது வயதில் விசுவாசத்தை இழந்தார். தபால் துறையில் தபால்களை பட்டுவாடா செய்யும் வேலையில் சேர்ந்தார். 1899 டிசம்பரில் ஒரு நாள் போர்டோக்ஸிலிருந்து பாரிஸுக்கு இவர் பயணம் செய்த ரயில் மணிக்கு 50 மைல் வேகத்தில் வந்த மற்றொரு ரயிலுடன் மோதியது. கார்கம் ரயிலிலிருந்து 52 அடி தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டார். பனியில் விழுந்த அவர் படுகாயமுற்று 7 மணி நேரங்கள் உணர்வின்றி கிடந்தார். இடுப்பிலிருந்து எல்லாம் செயலிழந்து பக்கவாத நோயால் தாக்கப்பட்டார். சக்கர படுக்கையில் அவரை ஆட்கள் தூக்கியபோது அவர் ஏறக்குறைய இறந்தது போல்தான் இருந்தார். 78 கிலோ எடை கொண்ட அவரது உடல் 8 மாதங்களுக்கு பின்னர் ஏறக்குறைய எலும்புக்கூடு போல் மாறியது. அவரது பாதங்கள் மரத்துப் போயின. எந்த திட உணவையும் அவரால் உட்கொள்ள முடியவில்லை. குழாய் வழியாகவே உணவு கொடுக்கப்பட்டது. அதுவும் 24 மணி நேரங்களுக்கு ஒரு தடவை மட்டுமே இவ்வாறு உணவு கொடுக்க முடிந்தது. தனது விபத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தார் அவர். ஆண்டுக்கு 6000 பிராங்குகள் கிடைத்தன. அதோடு முன் காப்புரிமையாக 60000 பிராங்குகள் இழப்பீட்டுத் தொகையும் கிடைத்தது. இவரை கவனிப்பதற்கு 2 தாதியர்கள் இரவும் பகலும் தேவைப்பட்டனர். மருத்துவர்கள் கைவிட்டனர். இவரது நிலை சாகும் வரை இப்படியேதான் இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். கிரகாமுக்கு ரயில் விபத்து நடப்பதற்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் ஆலயம் செல்வதை நிறுத்திவிட்டார். இந்த விபத்துக்குப் பின்னர் அருள் சகோதரியான அவரது அத்தை அவரை லூர்து நகருக்குச் செல்லும்படி வருந்தி கேட்டுக்கொண்டார். கார்காம் மறுத்துவிட்டார். லூர்து அன்னையிடம் உன்னை அர்ப்பணித்துவிடு என்று அவரது அத்தை விடாது சொல்லிக் கொண்டே இருந்தார். அத்தையின் தொடர் வேண்டுதலை அவர் முற்றிலும் புறக்கணித்தார். பின்னர் அவரது தாயும் அதேபோல் வருந்தி கேட்டுக்கொண்டார். அதன் பின்னர் இசைவு தெரிவித்தார். அந்த விபத்து நடந்து ஏற்கனவே 2 ஆண்டுகள் ஆகியிருந்தன. கார்காம் படுத்த படுக்கையாகவேதான் கிடந்தார். ஒரு நிமிடம் கூட அவர் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை. அவரை சக்கர படுக்கையில் ரயிலுக்கு எடுத்துச் சென்றனர். வழியில் அவர் மயக்கமடைந்து ஏறக்குறைய 1 மணி நேரம் நினைவிழந்தார். லூர்து நகருக்கு திருப்பயணமாக செல்ல வேண்டாம், ஏனெனில் அவர் வழியிலேயே இறந்துவிடுவார் என அவரை ரயிலுக்கு தூக்கிச் சென்றவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவரது தாயின் வற்புறுத்தலின் பேரில் லூர்து நகருக்கு எடுத்துச் செல்லப்பட்டார்.
லூர்து நகர் சென்றதும் ஒப்புரவு அருள் சாதனம் பெற்று திருநற்கரனை உட்கொண்டார். அவரது உடலில் ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. பின்னர் புதுமை தண்ணீர் தொட்டிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு தண்ணீரில் வைக்கப்பட்டார். அப்போதும் எந்த மாற்றமும் நிகழவில்லை. எதிர்மாறாக அவர் இறந்தது போல் ஆனார். அவர் இறந்துவிட்டார் என்றே எல்லாரும் நினைத்தார்கள். வருத்தத்துடன் அவர் தங்கியிருந்த பயணியர் விடுதிக்கு எடுத்து வந்தார்கள். வரும் வழியில் ஓர் அருள் பணியாளர் திருநற்கரணையை ஏந்தி பவனியாக அவர்கள் பக்கம் வருவதைக் கண்டார்கள். எனவே கார்கமை தூக்கிச் சென்றவர்கள் அங்கு நின்று கார்கமை வெள்ளை துணியால் மூடினார்கள். ஏனெனில் அவர் இறந்துவிட்டார் என்றே அனைவரும் கருதினார்கள். அந்த அருள் பணியாளர் வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்த கார்கமை திருநற்கரணையால் ஆசிர்வதித்தார். அவரை சுற்றி சோகத்துடன் நின்று கொண்டிருந்த குழுவையும் ஆசிர்வதித்தார். உடனடியாக அந்த மூடப்பட்டிருந்த துணிக்குள் அசைவு இருப்பதை அனைவரும் கண்டார்கள். கார்கம் எழுந்து உட்கார முயற்சித்தார். ஆனால் இறப்பதற்கு முன்னர் காணப்படும் செயல் இது என அங்கிருந்தவர்கள் நினைத்து அவரை படுக்க வைக்க முயற்சித்தனர். கார்கமின் குடும்பமும் அங்கு இருந்தவர்களும் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் நின்று கொண்டிருக்க அவரோ உறுதியான துணியில் பேசினார். நான் எழுந்திருக்க விரும்புகிறேன் என்றார். அவர் படுக்கையை விட்டு எழும்பி நேராக நிமிர்ந்து நின்றார். சிறிது தூரம் நடந்தார். ஆம், கார்கம் முற்றிலும் குணப்படுத்தப்பட்டார். அவர் மாற்றுத்திறனாளிக்குரிய ஆடைகள் அணிந்திருந்ததால் அவரை படுக்கையிலேயே கிடத்தி தங்கும் விடுதிக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சென்றதும் நல்ல உடையணிந்து கொண்டு இதுவரை எதுவுமே நடக்காதது போல் நடந்தார். 2 ஆண்டுகள் வாய்வழியாக எதுவுமே சாப்பிடாத அவர் அன்று நன்றாக சாப்பிட்டார்.
1901 ஆகஸ்ட் 20 தேதியன்று 60 புகழ்பெற்ற மருத்துவர்கள் கார்கமை பரிசோதனை செய்தனர். குணமடைந்த முறையை அறிவிக்காமல் அவர் முழுமையாய் குணமடைந்து விட்டார் என்பதை மட்டும் அறிவித்தார்கள். திருநற்கர்ணை ஆண்டவருக்கும் அன்னை மரியாவுக்கும் நன்றியாக கார்கம் லூர்து நகரில் மாற்றுத் திறனாளிகளுக்கு பணிபுரிவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். ஒரு சிறிய தொழில் தொடங்கி ஒரு பக்தியுள்ள பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டார். ஏறக்குறைய 50 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் லூர்து நகர் சென்று சேவை செய்தார். 1952 ஆகஸ்ட் மாதத்தில் கடைசியாக லூர்து நகர் சென்றார். அதற்கு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் தனது 83வது வயதில் இறந்தார்.
லூர்து நகரில் முதல்கட்ட புதுமைகள் 1860 1862 இடைப்பட்ட காலத்தில் நடந்தன. மரி பெய்லி என்பவருக்கு நடந்த ஒரு புதுமை நோபல் விருது பெற்ற அறிவியலாளர் மருத்துவர் அலெக்சிஸ் கேரல் என்பவரது வாழ்வையே மாற்றியிருக்கிறது. மரி பெய்லி என்ற பெண் ஒரு காச நோயாளி. இவர் ஒவ்வொரு நிமிடமாய் குணமடைந்ததை கேரல் அருகிலிருந்து கவனித்திருக்கிறார். இந்த மருத்துவர் தனது நூலில் இந்த புதுமை குறித்து விவரித்திருக்கிறார். மரி பெய்லியின் ஒட்டுமொத்த குடும்பமும் காச நோயால் இறந்துவிட்டது. இறுதியில் இந்த பெண் மட்டும் இருந்தார். இந்த பெண்ணையும் நுரையீரல் காச நோய் தாக்கியது. இவர் இனிமேல் உயிர் பிழைக்கவே மாட்டார் என்று மருத்துவர்கள் கைவிட்டு விட்டனர். இவரை லூர்து நகருக்கு அழைத்து சென்றபோது கூட நிமிடத்துக்கு நிமிடம் செயற்கை சுவாசம் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். லூர்து சென்ற பின்னரும் அந்த புனித தண்ணீர் தொட்டியில் அந்த பெண்ணை இறக்க முடியவில்லை. அதனால் அவர் மேல் தண்ணீரை தெளித்தார்கள். ஜெபம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அப்பெண்ணின் அடிவயிற்றில் அந்த நீரை தெளித்துக் கொண்டிருந்தார்கள். அவர் அசைவின்றி கிடந்தார். மூச்சு திணறியது. மரணத்தின் பிடியில் இருந்தார்.
திடீரென அவரது முகம் மாறத் தொடங்கியது. தோலிலும் மாற்றம் தெரிந்தது. அது நடந்தது பிற்பகல் 2:40. அவரது வயிற்றை மூடியிருந்த துணியின் உயரம் குறையத் தொடங்கியது. வீங்கிய அடிவயிறும் குணமாகிக் கொண்டிருந்தது. அப்போது ஆலய கடிகாரம் 3 மணியை அடித்தது. ஆம், அப்பெண் குணமடைந்து விட்டார். மருத்துவர் கேரல் மேன் த அன்னோன் என்ற தனது புகழ்பெற்ற நூலில் இந்த புதுமை குறித்து விவரித்திருக்கின்றார். பாரிஸில் இந்த புதுமை குறித்து மற்ற மருத்துவர்களிடம் கேரல் விவரித்தபோது அவர்கள் அவரை வித்தியாசமாக பார்த்தனர். அதனால் அவர் வேலையை விட்டு வேறு நாடு செல்ல வேண்டியதாயிற்று.
அன்பர்களே, இப்படி இறைவனின் தாயா மன்னை மரியா தன்னை நம்பி வருவோருக்கு நாளும் உடலுக்கும் மனதுக்கும் குணமளித்து வருகிறார். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற தலைப்புடன் இடம்பெறும் இந்த யூபிலி ஆண்டில் நமது விசுவாசத்தை ஆழப்படுத்துவோம். நம்பினோர் ஒரு நாளும் கெடுவதில்லை. அன்னை மரியா தாய்க்குரிய பாசத்தோடு தனது பிள்ளைகளின் கவலைகளையும் கண்ணீரையும் போக்கி வருகிறார்.
லூர்து அன்னை திருத்தல புதுமைகள் என்ற தலைப்பில் அன்னைவோர் அதிசயம் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள்.
ஜூலை 30 இப்புதனன்று மனித வர்த்தகத்திற்கு எதிரான உலக நாள் சிறப்பிக்கப்பட்ட வேளை. உலகளாவிய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றமாக இது அதிகரித்து வருவதை ஐக்கிய நாடுகளவை எடுத்துக்காட்டியுள்ளது. இந்த ஆண்டின் கருப்பொருளான மனித வர்த்தகம் என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம், சுரண்டலை முடிவுக்கு கொண்டு வருதல் என்ற தலைப்பில் சட்ட அமலாக்கம், நீதி அமைப்புகள் மற்றும் குடிமைச் சமூகத்தின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைக்கு ஐநா அழைப்பு விடுத்துள்ளது. அண்மைய ஐநா அறிக்கைகள் உலகளவில் 5 கோடிக்கும் அதிகமான மக்கள் சுரண்டப்படுவதாக காட்டுகின்றன. மேலும் 2019 மற்றும் 2022 இடையில் கட்டாய உழைப்பு 47 விழுக்காடு அதிகரித்துள்ளது என்றும், பாதிக்கப்பட்டவர்களில் 61 விழுக்காட்டினர் பெண்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் 162 நாடுகளிலிருந்து மனித வர்த்தகம் செய்யப்பட்டவர்கள் என்றும் இவர்கள் 128 நாடுகளுக்கு மனித வர்த்தகம் செய்து அனுப்பப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கும் அதன் அறிக்கை இது நெருக்கடியின் உலகளாவிய அளவை காட்டுகிறது என்றும் கூறியுள்ளது. மோதல், காலநிலை மாற்றம், நாடுகடந்த குற்றங்கள் ஆகியவை இந்த மனித வர்த்தகத்திற்கு முக்கிய காரணிகளாகும் என்றும் 2020-2023 ஆண்டுகளுக்கு இடையில் மனித வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 2,00,000 பேர் வரை அடையாளம் காணப்பட்ட போதிலும் இன்னும் பலர் இந்த எண்ணிக்கையில் மறைந்துள்ளனர் என்றும் எச்சரித்துள்ளது ஐநா அமைப்பு.
தேசிய மறைசாட்சிகள் தினத்தை முன்னிட்டு தெற்கு சூடானில் அமைதி நிலை பெற்றிட டோம்புரா எம்பியோவின் ஆயர் ஹிபோரா குசாலா அவர்கள் உணர்வுபூர்வமான வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். ஜூலை 31 இப்புதனன்று இவ்விண்ணப்பத்தை முன்வைத்துள்ள ஆயர் குசாலா அவர்கள் தொடர்ந்து இடம்பெற்று வரும் வன்முறையையும் மனித துன்பங்களையும் கண்டித்துள்ள அதேவேளை அதை வெறும் அரசியல் பிரச்சினையாக மட்டுமல்லாமல் மனிதாபிமான சோகம் மற்றும் தார்மீக தோல்வி என்றும் அழைத்துள்ளார். சட்டம் ஒழுங்கை மீட்டெடுக்கவும் சட்டவிரோத குழுக்களை ஆயுதமற்றவர்களாக்கவும் அனைவரையும் உள்ளடக்கிய உரையாடலை ஊக்குவிக்கவும் அத்தியாவசிய சேவைகளை மீண்டும் கட்டி எழுப்பவும் அரசு துணிச்சலான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் ஆயர் குசாலா. முதியவர்கள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் மத சமூகங்களை உள்ளடக்கிய தெற்கு சூடான் மக்களை வெறுப்பு மற்றும் வன்முறையை குணப்படுத்தவும் எதிர்க்கவும் ஒன்றுபட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளதுடன் இம்மக்களின் துயரங்களைக் கண்டு அனைத்துலக சமூகம் விலகிச் சென்று விடாமல் அமைதி நிலவிட உதவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆயர்.
கம்போடியாவில் உள்ள பிரியா விகேர் கோவிலுக்கு அருகில் 5 நாட்கள் நீடித்த எல்லை மோதல் முடிவடைந்த உடனேயே அந்நாட்டின் 20 படைவீரர்கள் கடத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு தாய்லாந்து மீது குற்றம் சுமத்தியுள்ளது. நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தாய்லாந்து படைகளுடன் கைகொடுக்க முயன்றபோது கம்போடியா படைவீரர்கள் பிடிபட்டதாக கூறும் அந்நாட்டு அரசு அப்படைவீரர்களில் ஒருவர் தப்பித்ததாகவும் 2 கொல்லப்பட்டதாகவும் மேலும் 18 தாய்லாந்தின் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஜூலை 24 முதல் 29 நீடித்த இந்த மோதலினால் பொதுமக்களில் ஏறக்குறைய 43 கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் மோதலின் காரணமாக தாய்லாந்து 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் பொருளாதார இழப்பை சந்திக்க நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளது தாய்லாந்து.
வடக்கு மியான்மரில் உள்ள ஷான் மற்றும் அந்தாலே பகுதியில் நடந்த ராணுவ வான்வழி தாக்குதல்களில் ஒரு குழந்தை உட்பட ஏறக்குறைய 21 கொல்லப்பட்டதாகவும் 55 காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு ராணுவ படைகள் மீது மியான்மரின் தேசிய விடுதலை ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. ஜூலை 30 கூட்காய் பகுதியில் உள்ள யார்சூதித் விடுதியின் மீது ராணுவ விமானம் குண்டுவீச்சு நடத்தியதில் அருகிலுள்ள வீடுகள் சேதமடைந்த நிலையில் இச்சம்பவத்தால் பயணிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தேசிய விடுதலை ராணுவம் தெரிவித்துள்ளது.
மழைக்காலத்தால் மோசமடைந்து வரும் தொடர்ச்சியான தொற்று நோய்கள் காரணமாக 12 மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் ஏறத்தாழ 80,000 குழந்தைகள் காலரா தொற்றுக்கு ஆளாகும் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளனர் என்று கூறியுள்ளது யுனிசெப் நிறுவனம். காங்கோ ஜனநாயக குடியரசும் நைஜீரியாவும் 1,000,000 காலரா நோயாளிகளையும் 100,000,000 இறப்புகளையும் பதிவு செய்துள்ளன என்றும் அவை இப்பகுதியில் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடுகளாக குறிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளது அந்நிறுவனம். வெள்ளம், இடப்பெயர்வு, மோசமான நலவாழ்வு நடைமுறைகள் மற்றும் தூய்மையான நீர் மற்றும் நலவாழ்வு பராமரிப்புக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் ஆகியவை பாதிக்கப்பட்ட நாடுகளில் காலரா நிலைமையை மேலும் மோசமாக்குகின்றன என்றும் எடுத்துக்காட்டியுள்ளது. மேலும் வேகமாக பரவி வரும் காலரா தொற்றுகள் ஆபத்தான அளவுக்கு அதிக இறப்பு விகிதங்களுடன் மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்கா முழுவதும் குழந்தைகளின் உயிருக்கு குறிப்பிடத்தக்க ஆபத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.